அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் பொது காலம் 29 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 வசனங்கள் 8-13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ராயலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு, நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு, நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறிச் சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ராயலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கு இரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 121.
மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி, ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி, ஆண்டவரே. மலைகளை நோக்கிய கண்களை உயர்த்துகின்றேன், உயர்த்துகின்றேன். மலைகளை நோக்கிய கண்களை உயர்த்துகின்றேன், உயர்த்துகின்றேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று பார்க்கின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே எனக்கு உதவி, ஆண்டவரே எனக்கு உதவி. காலிடராது பார்த்து கொள்வார், காக்கும் அவர் உறங்க மாட்டார். உன் காலிடராது பார்த்து கொள்வார், காக்கும் அவர் உறங்க மாட்டார். வலப்புறத்தில் அவர் உள்ளார், அவரே நிழலாவார். இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி, ஆண்டவரே.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தீமோத்தேயருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 14 முதல் அதிகாரம் 4 இரண்டாவது வசனம் முடிய. அன்பிற்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இறைவார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமை கூறினார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே, இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஊக்கம் குறையாமல் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். அச்செயல் கைகூடாவிட்டாலும் அதை இறுதி வரை செய்து முடிக்க வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்றவர் அனைவரும் பரிசு பெறுவதில்லை என்பதை அறிவர். இருந்தாலும் ஓட்டத்தில் ஓடுபவர் இறுதி வரை ஓடி முடிக்க வேண்டும். அதுவே ஒரு வீரனுக்கு அழகு. அதுபோல ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரும் ஊக்கத்துடனும் தொடர்ந்தும் ஜபம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கென்றோ, ஒரு மாதத்திற்கென்றோ, ஒரு வருடத்திற்கென்றோ நாம் ஜபம் செய்ய முடியாது. அல்லது நன்மை கிடைக்கும்போது மட்டும் ஜபம், இல்லை என்றால் இல்லை என்பதல்ல. சுருங்கக்கூறின், நமது வாழ்வே ஒரு ஜப வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படியென்றால் முதலில் ஜபத்தின் தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜபம் என்பது இரண்டு ஆன்மாக்களின் தேடல் என்று மகாத்மா காந்தி சொல்கின்றார். எனவே ஜபம் என்பது நமது இதயத்தை ஆண்டவரிடம் எழுப்ப அவரது அன்பில் நிலைத்திருப்பது. ஜபம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர் உரையாடல். ஜபத்தில் நாம் இறைவனை அவராகவும் இறைவன் நம்மை நாமாகவும் ஏற்றுக்கொள்ளுதல். ஜபம் என்பது நமது இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆழமான நம்பிக்கை உண்மையான ஜபத்தின் வெளிப்பாடு. ஜபத்தில் நாம் நம்பிக்கை கொள்கிறோம், நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கின்றோம். அதே வேளையில் ஜபம் வறண்டு போகின்ற போது நம்பிக்கை என்னும் நீர் ஊற்றி உயிர் வரச் செய்ய வேண்டும். சரி, எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எல்லா மதங்களும் ஜபத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. ஜபம்தான் நம்மை இறைவனோடு ஒன்றிணைக்கும் பாலம் என்கின்றன. ஆனால் மற்ற மதங்களின் ஜபத்திற்கும் கிறிஸ்தவ ஜபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இந்து மதத்தினரின் ஜபம் தனிப்பட்ட மனிதரின் ஜபம். இது தனிப்பட்ட மனிதரின் ஈடேற்றத்திற்கானது. ஆனால் கிறிஸ்தவர்களின் ஜபம் குழு ஜபமாகும். எனவே நாம் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களின் ஈடேற்றத்திற்காகவும் மீட்புக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அடுத்தவரின் துயரங்கள் துன்பங்கள் மறைய வேண்டுமென்றும் ஒரு கிறிஸ்தவ சமூகமாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் அவரின் மகிமையை புகழ்ந்து குழுவாக பாடவும் குழுவினரின் தேவைகளுக்காக மன்றாடவும் கிறிஸ்தவ குழுவில் சமாதானம் ஒற்றுமை ஓங்கவும் ஜெபிக்க வேண்டும். இதனால்தான் இயேசுவே சொன்னார், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று. சரி, எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கின்றோம். இதுதான் இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தாழ்ச்சியோடும் ஜெபிக்க வேண்டும். நமது ஜபம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டும் அதேவேளையில் இருக்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாகவும் இருக்க வேண்டும். நம்பினோர் கெடுவதில்லை என்ற கூற்றிற்கேற்ப நமது ஜபங்கள் அமைய வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் கனானிய பெண்ணின் வேண்டுதல். அப்பெண் தன் மகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடினாள். ஆண்டவரோ அவளை உதாசீனப்படுத்துவதாக இருந்தது. ஆனாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து வேண்டினாள். இயேசு அவரிடம், அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்றார். நமது ஜபமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபம் ஒரே நாளில் கேட்கப்படும் என்பதல்ல. ஆண்டவர் நமக்கென நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கின்றார். அப்போதுதான் நம் ஜபங்கள் நிறைவேறும். அப்படியென்றால் அதுவரை சும்மா இருப்பதா? இல்லை, விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் இன்றைய நற்செய்தியில் வரும் பெண். அவளின் தொந்தரவின் பொருட்டாவது அவளுடைய கோரிக்கைக்கு நடுவர் தீர்ப்பளிப்பார். நம்முடைய ஜபத்தில் தாழ்ச்சி இருக்க வேண்டும். கட்டளையோடோ கோபத்தோடோ நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க முடியாது. இயேசுவின் ஜபம் போல் நம்முடைய ஜபமும் இருக்க வேண்டும். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படியே நிகழட்டும். இத்தகைய ஜபத்திற்கு நல்ல உதாரணம் பரிசேயனும் ஆயக்காரனும் செய்த ஜபம். பரிசேயன் தன்னை பற்றியே பெருமைப்பட்டுக் கொண்டான். ஆயக்காரனோ தான் பாவி என்று சொல்லி மார்பில் அறைந்து கொண்டு சென்றான். ஜெபிப்பதற்கு நேரம் காலம் இல்லை. கடவுளின் பிள்ளை எப்போதும் ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் சில முக்கியமான நேரங்கள் உண்டு. குறிப்பாக துன்ப நேரத்தில், குழப்பமான சூழ்நிலையில், வேதனையான நேரத்தில், அச்சம் ஆட்கொள்கின்ற போது, பிரச்சினை நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு வேதனையான துன்பமான நேரத்தில் கெத்செமனி தோட்டத்தில் ஜெபித்தார். மரியா குழப்பமான நேரத்தில் ஜெபித்தார். ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டான். அக்கனவிலே வானதூதர் தோன்றி அம்மனிதனை கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அது ஞாயிற்றுக்கிழமை. அக்கோவிலில் இசைக்கருவியை வாசித்த மனிதர் மிகவும் பந்தாவாக ஆடியும் பாடியும் வாசித்தார். ஆனால் சத்தம் ஒன்றும் வெளிவரவில்லை. அடுத்து அங்கு பாடிக்கொண்டிருந்த பாடகர் குழு சத்தமாக வாயை அசைத்து தாளம் போட்டுக்கொண்டு பாடினர். ஆனால் பாடல் சத்தம் ஒன்றும் கேட்கவில்லை. அடுத்து குரு வாசக மேடைக்கு வந்து கை கால்களை ஆட்டி சத்தமாக போதனை செய்து கொண்டிருந்தார். அவருடைய போதனையும் வெளியில் கேட்கவில்லை. இதையெல்லாம் பார்த்த அந்த மனிதருக்கு ஆச்சரியம். எனவே ஆச்சரியத்தோடு அந்த வானதூதரை பார்த்தான். வானதூதர் அவனிடம், உனக்கு ஏதாவது கேட்கிறதா என்றார். அவனோ, ஒன்றும் கேட்கவில்லை என்றான். அப்போது வானதூதர் சொன்னார், நீ சொன்னது சரியே. இந்த மனிதர்கள் வெறும் உதட்டினாலும் வெறும் சடங்குகளினாலும் தான் வழிபாடு செய்கின்றனர். இதுதான் பெரிய வழிபாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இவர்கள் உள்ளமோ வேறு நினைவில் இருக்கின்றது என்றார். இனிய இதயங்களே, ஜபம் என்பது இரண்டு ஆன்மாக்களின் தேடல், இரண்டு உள்ளங்களின் உரையாடல். அங்கு வெளிப்புற சடங்கிற்கோ ஆடல் பாடலுக்கோ இடமில்லை. எனவே நாமும் ஜெபிக்கின்ற போது நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தாழ்ச்சியும் கொண்டிருக்க வேண்டும். ஜபத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை நமது ஜபமாக மாற வேண்டும்.
வல்லமையின் ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மன மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். அதிகாலையில் உம்மை புகழ்ந்து நன்றி கூறிடுவேன். இறைவா, அழகான நல்ல நாளை தந்து நல்ல செய்திகள் செயல்களையெல்லாம் காண வைத்தீரே. நன்றி தந்தையே. இதோ இன்றைய நாளை தருகின்றோம். உம்மை பின்பற்றி வழி நடந்து வர எங்களுக்கு தயை கூறும். உம் மந்தையில் நின்று வழி தவறா வண்ணம் எங்களை உமது பார்வையில் வழி நடத்திடும் நல்ல ஆயரே. நேசரே, உம் ஒரு வார்த்தை, உம் கிருபை, உம் அரவணைப்பு எம்மை முழுமையாக்க போதுமையா. இன்று எம்மையும் நீர் எங்களுக்காக தந்த யாவற்றையும் உம்மிடமே தருகின்றோம். ஆசீர்வதித்து புதுப்பியும் எம்மை உம் அபிஷேகத்தால் தொடும். எம் நா உம் புகழ் எடுத்தியம்பட்டும். எம் செயல்கள் உம் நாமம் பறைசாற்றட்டும். எம் வார்த்தைகள் யாவருக்கும் ஆறுதலாய் அமையட்டும். அப்பா, இந்த நாளில் உம் சித்தம் போல் என்னை வழி நடத்தும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று எமக்காக எல்லா வல்லமையோடும் காத்திருப்பவரே, எமது மன விருப்பங்களை தேவைகளை அறிந்தவர் நீர் ஒருவரே. அப்பா, உமக்கு சித்தமானால் அவற்றை எமக்கு தாரும்.
சாட்சியாகானே. உன் பார்வை இல்லை என்றால் வெளிச்சம் இல்லை. என் வாழ்வில் மாறும் ஐயா தேவ நன்மை. நம்பி வாழ்கின்றோம் நன்மையாகின்றோம், நம்பி வாழ்கின்றோம் நன்மையாகின்றோம். என் ஜெபத்திலே ஒரு குரல் கேட்டேன், என் ஜெபத்தில்
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.